So we want to continue our study of the subject of the mind of Christ.
கிறிஸ்துவின் சிந்தை என்கிற தலைப்பிலே தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து இந்த வேளையிலேயும் தியானிப்போம்.
You have heard me say many times that God has got a goal for us.
நமக்கென்று தேவன் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார் என்று நான் அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கிறீர்கள்.
It's very important to always see that goal.
அதை பார்ப்பது மிக முக்கியம்.
If you see a football match,
கால்பந்து ஆட்டத்தை பார்க்கும் பொழுது,
the 11 people on one side are always trying to put the ball into the goal.
அந்த ஒரு அணியிலே இருக்கக்கூடிய 11 பேரும் எப்படியாவது இந்த பந்தை அந்த கோலிலே போட வேண்டும்.
Even when they pass it back, their aim is to get to the goal.
சில சமயத்திலே பந்தை அங்கிருந்து பின்னாக பாஸ் பண்ணுவார்கள். ஆனாலும் அந்த நேரத்திலே கோல் போடுவதுதான் உடைய இலக்கு.
To avoid the opposing side,
அங்கே எதிர் வரக்கூடிய அணியினரை தவிர்க்கும்படியாக பின்னால் பாஸ் பண்ணி போடுவார்கள்.
There are 11 people trying to prevent you from getting to the goal.
அந்த கோல் போஸ்டுக்குள்ளாக பந்து போய் விட கூடாது என்று 11 பேர் தடுக்கிறார்கள்.
And you have to weave around them, and a good football player knows how to weave around them and get to the goal.
நல்ல கால்பந்தாட்ட வீரர் எப்படி கட்டடித்து இந்த பந்துகளை எதிரணியினர் படாதபடி போய் கோல் போடுவது என்பதை அறிந்திருக்கிறார்.
So football is a very good picture of the Christian life.
கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு கால்பந்தாட்ட விளையாட்டு நல்ல ஒரு படமாக இருக்கிறது.
And we must look at other God-fearing believers as helping us to get to the goal.
மற்ற தேவனுக்கு பயப்படுகிற விசுவாசிகளை அவர்களையும் இதே அணியில் உள்ளவர்கள் கோல் போடுவதற்கு உரியவர்கள் என்று நாம் பார்க்க வேண்டும்.
Not those who are just playing for money.
பணத்துக்காக விளையாடுபவர்கள் அல்ல.
You know, just like nowadays we read in the papers that there's a fixing of cricket matches, football matches where they give a player a money to lose a game.
இப்பொழுது நாம் அடிக்கடி நாம் கேள்விப்படுகிறோமே, ஃபிக்ஸ் என்று சொல்லி கிரிக்கெட் விளையாட்டை நான் தோத்து போகிறேன், ஆனால் இவ்வளவு எனக்கு பணம் கொடுங்கள், வேண்டுமென்றே நாங்கள் விட்டு கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். எதிர நேரத்தில் பணம் வாங்கி விடுகிறார்கள்.
That type of playing for money and not to win the game.
இப்பொழுது பணத்துக்காக விளையாடுகிறார்களே ஒழிய ஜெயிப்பதற்காக விளையாடுவதில்லை.
That type of fixing has been going on among preachers for many years.
இது போன்ற ஃபிக்ஸிங் என்றதான இந்த காரியமானது பிரசங்கியார் மத்தியிலே பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது.
For cricket and football it is only in the last few years.
கிரிக்கெட் ஃபுட்பால் மேட்ச்ல இந்த ஃபிக்ஸிங் என்கிறதான காரியம் கடந்த ஒரு சில ஆண்டுகளில் தான் காணப்படுகிறது.
But preachers,
பிரசங்கியார்கள்
have been bribed by rich people and all to keep quiet on certain difficult subjects.
சில கடினமான பாடங்களை குறித்து நீங்கள் பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி பணக்காரர்கள் காணிக்கை நிறைய கொடுத்து லஞ்சம் கொடுத்து விடுகிறார் பிரசங்கியார்களுக்கு.
Don't reveal my sin to anybody, here is some money.
பணத்தை நிறைய வைத்துக் கொள்ளுங்க, என்னுடைய பாவத்தை பற்றி யாரிடம் சொல்லி விடாதீர்கள்.
That type of fixing has been going on in Christendom for 2000 years.
இவ்விதமான ஃபிக்ஸிங் என்கிற சொல்ல காரியம் கையூட்டு கொடுக்கக்கூடிய காரியம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக போய்
கொண்டிருக்கு. But a good football player will never take money in order to lose a game.
நல்ல ஒரு கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர் ஒரு காலம் தன்னுடைய கேம்ல தோத்து போவதற்காக பணத்தை வாங்கிக் கொள்ள மாட்டார்.
And a true servant of God will never be influenced by money.
ஒரு மெய்யான தேவனுடைய ஊழியனும் ஒரு காலம் பணத்தினாலே அவருக்கு அவரிடத்தில் செல்வாக்கு பணத்தினால் கொண்டு செய்ய முடியாது.
By honor.
அல்லது கணத்தை கொண்டு அவரை திசை திருப்ப முடியாது.
He will not be interested in numbers.
அவருக்கு எண்ணிக்கையில விருப்பம் இல்லை.
He will be only interested in going to the goal.
அவருக்கு விருப்பம் எல்லாம் எப்படியாவது இலக்கை நோக்கி அடைய வேண்டும்.
And I'll tell you something, there are very very few people in the world who are trying to kick the ball into the goal.
இப்படி இந்த பந்தை எப்படியாவது கோல் போட வேண்டும் என்று பிரயாசம் எடுக்கிறவர்கள் உபவாசத்தில் தான் இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்கிறேன்.
And whenever God starts a new group of churches,
எப்பொழுதெல்லாம் தேவன் புது குழுவாக சபைகளை ஆரம்பிக்கிறாரோ,
that is because all the old teams of churches are not kicking towards the goal.
பழைய ஆரம்பிக்கப்பட்ட சபைகள் எல்லாம் இப்பொழுது கோல் போஸ்டை நோக்கி கோல் போடுவதில்லை.
And in this 2000 years,
இந்த 2000 ஆண்டுகளாக
God has always raised up some new group of churches in many parts of the
இந்த உலகத்தின் பல பகுதிகளிலே புது சபைகளை தேவன் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார்.
Because all the other teams have started playing for money and fixing and all that.
மற்ற அணியினர் எல்லாம் இப்பொழுது பணத்துக்காக விளையாட ஆரம்பித்து விட்டார்கள், ஒழிய ஜெயிப்பதற்காக விளையாடவில்லை.
And so God gives them dump and starts a new group.
அவர்களை தேவன் விட்டுவிட்டு புது சபைகளை ஆரம்பிக்கிறார்.
And then after 40 50 years that new group also becomes corrupt.
40 50 ஆண்டுகள் கழித்து இந்த புது ஆரம்பிக்கப்பட்ட அணியும் கூட கெட்டு போய் விடுகிறது.
Because the new generation does not have the vision of the older generation.
ஏனென்றால் வரக்கூடிய புதிய சந்ததியினருக்கு பழைய சந்ததியினரை போல தரிசனம் இல்லை.
And even sometimes the co-workers or the founder lose the vision.
சில சமயத்திலே இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தவரும் அவருடைய உடன் ஊழியர்களும் கூட தரிசனத்தை இழந்து விடுகிறார்கள்.
They are more interested in numbers than in making disciples.
அவர்களுக்கு சிஷ்யர்களை உருவாக்குவதை காட்டிலும் அதிகமான எண்ணிக்கை வந்தால் போதும் என்று விருப்பமாகி
விடுகிறார்கள். So they lower the standard in order to get more people.
ஆகவே அநேக மக்களை பெற்றுக்கொள்வதற்காக தரத்தை குறைத்து விடுகிறார்கள்.
If Noah had lowered the standard,
நோவா தன்னுடைய தரத்தை குறைத்திருந்தால்,
instead of 8 people he could have got 80 people in his group.
தன்னுடைய அணியிலே 8 பேருக்கு பதிலாக 80 பேர் சேர்ந்திருந்திருப்பார்கள்.
And if he had lowered the standard some more he could have got 800.
இன்னும் தரத்தை குறைத்திருந்தால் 800 பேரை அந்த கப்பலிலே வைத்திருந்திருப்பார்.
But none of them would have got into the ark because God would not have allowed them to get into the ark.
ஆனால் அவர்களில் யாரையுமே அந்த பேழைக்குள்ளாக பிரவேசிக்க தேவன் அனுமதிக்கவில்லை.
The whole purpose of God saving 8 people was to save a new generation that was not corrupt.
இப்பொழுது அந்த முழு 8 பேரையும் தேவன் பாதுகாக்க வேண்டிய நோக்கம் என்னவென்றால் இப்பொழுது அந்த தீமையிலிருந்து ஒரு புது சந்ததி தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும்.
The Bible says in Genesis 6
ஆதியாகமம் 6 அதிகாரம்
that the whole world was filled with corruption.
முழு உலகமும் தீமையினாலே நிறைந்திருந்தது என்று பார்க்கிறோம்.
Genesis chapter 6
ஆதியாகமம் 6 அதிகாரம்
and we read in verse 5
ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம்
that the God saw the wickedness of all men was great on the earth and every thought he had in his mind was only evil.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி போய்விட்டது. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார்.
Every thought was evil.
ஒவ்வொரு இருதயத்தின் சிந்தனையும் தீமையாயிருந்தது.
Verse 12.
12ஆம் வசனம்.
All flesh had corrupted God's way on the earth.
இந்த பூமியின் மேலே தங்கள் வழியை முழு மக்களும் கெடுத்து மாம்சமான யாவரும் கெடுத்துக் கொண்டிருந்தார்கள்.
Everybody.
எல்லாரும்.
And God says, now if it goes on like this there'll be no human race left.
இப்படியே போய் கொண்டே இருந்தால் மனித வம்சமே காணப்படாது இந்த பூமியிலே என்று பார்த்தார். ஆனால்
verse 8 there was one man Noah.
எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தார்.
And he not only kept himself he kept his wife and children also in the right way.
தன்னை பாதுகாத்தது மட்டுமல்ல மனைவி பிள்ளைகளையும் சரியான விதத்திலே பாதுகாத்தார்.
He had 3 sons.
அவருக்கு 3 மகன்கள். அவர்களுக்கு 3 மனைவிமார்கள்.
He decided
அவர் தீர்மானித்தார்
even if everybody in the world becomes corrupt I'm going to keep my family pure.
இந்த உலகத்தில் எல்லாரும் கெட்டு போனாலும் கூட நான் என்னுடைய குடும்பத்தை தூய்மையாய் பாதுகாத்துக் கொள்ள போகிறேன்.
And we are living in those days.
இந்த நாட்களிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
Jesus said the last days will be like the days of Noah.
கடைசி காலங்களிலே நோவா காலத்தின் போலவே சம்பவிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்.
That means
அதனுடைய பொருள்
we have to have people like Noah also.
நோவாவை போலவும் மக்கள் இருப்பார்கள் என்ற அர்த்தம்.
Who decide
யார் தீர்மானிக்கிறார்கள்
even if everybody in the world gets corrupt
உலகத்தில் உள்ள மற்ற எல்லாரும் கெட்டு போனாலும்
even if everybody in the my church gets corrupt
என்னுடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் கெட்டு போனாலும்
I am going to keep myself and my family pure
என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் தூய்மையாய் பாதுகாத்துக் கொள்ள போகிறேன்.
Noah's children were grown up
நோவின் பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள்
they were married
திருமணமானவர்கள்
but he still had a control over them
analam avargal meedhu avar or kattupada vechirundar
he said you must keep your way pure
unudaiya veligalai suthamai kaathukolla vendum endru noah solla kudiyara irundar
he did not interfere in their home life
avarude kudumba vaalkaikkullai poi thalai nunaikkavillai
but he said you have got to keep yourself pure
unnai suthamai kaathukolla vendum endru pilligalukku sonnar
and so we also have to be like that in these days
indha naatkalil namum adhu pol irukka vendum
even if we are only 8 people we are going to be sorry pure
நாம் தூய்மையான பாதுகாத்துக் கொள்ள போகிறோம்.
Even if I am the only family, I'm going to keep myself pure.
நான் தான் ஒரே குடும்பம் என்று சொன்னாலும் கூட அந்த குடும்பத்தை நான் தூய்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் கெட்டு போனாலும் பரவாயில்லை.
I don't want to lower the standard in the church and make the church bigger.
சபையை பெரிதாக்கும்படியாக நான் தரத்தை குறைக்க போவதில்லை.
Because if Noah had done that,
நோவாதை செய்திருந்தால்
God would have said,
தேவன் சொல்லியிருந்திருப்பார்.
None of you are fit to continue the human race.
மனுஷ வர்க்கத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு உங்களில் யாருக்குமே தகுதி இல்லை என்று
சொன்னார். Noah, I thought you at least would keep yourself pure.
நோவா குறைந்தபட்சம் நீயாவது உன்னை சுத்தமாய் காத்துக்கொண்டிருப்பாய்
என்று நினைத்தேன். But you also have become corrupt like the others.
ஆனால் மற்றவளைப் போல நீயும் கெட்டு போய் விட்டாயே.
Now I have to destroy the whole human race.
இப்பொழுது நான் முழு மனுஷ வர்க்கத்தையும் அழிக்க வேண்டும்.
But he did not do that.
ஆனால் அவர் அதை செய்யவில்லை.
Noah did not compromise.
நோவா சமரசம் பண்ணவில்லை.
See there's a title given to Noah in 2 Peter 2 verse 5.
2 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனத்தில் நோவாவுக்கு கொடுத்த பட்டப்பெயரை பாருங்கள்.
He is called here by the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினாலே எப்படி அழைக்கப்படுகிறார் என்று பாருங்கள்.
Creature of righteousness.
நீதியை பிரசங்கிக்கிற ஒரு மனிதன்.
Not a preacher of prosperity or healing or blessing or any such thing.
செழிப்பின் உபதேசத்தை ஆசீர்வாதத்தின் உபதேசத்தை குணமாக்கும் உபதேசத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கியார் அல்ல.
There are so many preachers preaching so many messages on miracles and healing and all.
அற்புதங்களையும் குணமாக்குதலையும் குறித்து अनेक பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கிறார்கள்.
You think God did not have the power to heal the sick in Noah's time?
நோவாவின் காலத்திலே வியாதியஸ்தர்களை குணமாக்குவதற்கு தேவனுக்கு வல்லமை இல்லையா?
You think there were no sick people in the earth at that time?
அந்த நாட்களில் வியாதியஸ்தர்கள் பூமியில் இல்லையா?
Why didn't Noah become a preacher of healing?
அப்படியானால் ஏன் யோ நோவா ஒரு குணமாக்கும் பிரசங்கத்தை செய்யவில்லை?
You think there were no poor people in those days?
அந்த நாட்களில் ஏழை மக்களே இல்லையா?
Why didn't he become a preacher of prosperity?
ஏன் செழிப்பின் உபதேசத்தை பிரசங்கிக்கவில்லை நோவா?
He was a preacher of righteousness.
அவன் நீதியை பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியாக இருந்தான்.
Because that is the only thing that would save the world.
அந்த காரியம் மட்டுமே உலகத்தை பாதுகாக்க முடிந்தது.
And Jesus said the last days will be like the days of Noah.
கடைசி நாட்களில் நோவாவின் காலத்தை போல சம்பவிக்க
வேண்டும் என்று சொன்னான். And he is looking for preachers of righteousness.
நீதியை பிரசங்கிக்கிற பிரசங்கியர்களுக்காய் தேடிக் கொண்டிருக்கிறார்.
If you are a preacher be a preacher of righteousness otherwise stop preaching.
நீ பிரசங்கியாக இருந்தால் நீதியை குறித்து பிரசங்கி இல்லாவிட்டால் நிறுத்தி விடு.
Keep your mouth shut and go and do some business. Or something
vaaye mudikonda nee poi vera edavadhu thozhil seidukondru
And if Noah was not a preacher of righteousness,
Noah neediye prasangikkiravana illadirundal,
the number would his church would have increased from 8 to 80 to 800 or 8000.
Ettil irundhu 80 agum 800 agum 8000 agum sabaiyanad ennikkile perigirundirukku.
God would have destroyed all of them, that we know we wouldn't be sitting here today.
Devan avargal ellarume azhithirundirpa naam inge ukkandukondirukka mattom.
How many of you recognize that all of us are sitting in this hall because of Noah?
Noah nimithamaga than naam ellarum indha arekkulla ukkandirukrom endra ethane per unarugireergal?
One man's righteousness,
oru manidhudaiya needhi,
not two people, one man,
irandu perilla oru manidhudaiya neethi,
one man,
oru manidhan,
he influenced his wife,
avan thanudaiya manaviyinudaiya vaalkaiyile oru selvaakai selvaa,
he was the head of his home,
avar than kudumbathin thalaiyaa irundhar,
he would not allow any unrighteousness in his home,
thanudaiya kudumbathile oru kaalam anidhiyai anumathippathadhe kediyathu,
he was the father of three sons and he said I will not allow any unrighteousness,
moondru magangalukku thagappana irundum kuda indha veettile indha kudumbathile neethi anumathikka maatten endru sonnar, anidhi anumathikka maatten endru sonnar,
because of that,
adha nimithamai
all of us are alive today.
Naam ellarum indaiki jeevanoda irukkirom.
Are you happy that you're alive?
Neengal jeevanoda uyiroda irupadhanaale santoshapadugireergala?
I am very happy that I was born.
Naan pirandhadharkaga evlo santoshapadugiren.
Because I'm going to live for eternity with Jesus in heaven.
Enendral paralogathile nithya nithyamaga yesuvodu kooda vaala pogiren.
And who do I have to thank for that?
Adarkaga naan yaarukku nandri selutha vendum?
One of those people is Noah.
Adile oru manidharile oruvar Noah.
I say Noah, thank you, 4000 years ago you stood for God.
Noahve 4000 aandugalukku munbaga devunukkaga nee nindrapadinaale naan ungalku nandri seluthugiren.
If you had not stood for God, there'd be no human race in the world today.
Neer andrikku devunukkendru nirkkavittal indrikku manusha varkame bhoomiyil irundirukkaadu.
I would not be alive.
Naan indrikku jeevanoda irukka maaten.
And I will not spend eternity with Jesus.
Enrudaiya nithyathai yesuvodu kooda selavu seidirukka mudiyaadu.
But because Noah, you stood one man against the whole world.
ஒரு மனிதனாக முழு உலகத்திற்கும் எதிர்த்து நீ நின்றபடினாலே நோவே,
I am alive today.
நான் இன்றைக்கு உயிரோடு
இருக்கிறேன். I can spend eternity with Jesus.
நான் நித்தியத்தை இயேசுவோடு கூட செலவழிக்க முடியும்.
That's why when I go to heaven, Noah is one of the people I want to shake his hands.
ஆகவே நான் பரலோகத்துக்கு போனால் கை குலுக்க வேண்டிய ஒரு நபர் நோவா.
But do you know that today also?
ஆனால் இன்றைக்கும் கூட உங்களுக்கு தெரியுமா?
If God can find a preacher of righteousness,
நீதியை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியை தேவன் பார்க்கும் பொழுது,
he can save many people through them.
அவர் மூலமாக அநேகரை தேவன் ரட்சிக்க முடியும்.
There are many people preaching other things.
அநேகர் மற்ற காரியங்களை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Be a preacher of righteousness.
நீதியை பிரசங்கிக்கிறவனாக இருந்துவிடு.
And make sure that all your children are born again.
உன்னுடைய பிள்ளைகள் அனைத்து பேரும் மறுபடியும் பிறந்து விட்டார்கள் என்பதை நிச்சயித்துக் கொள்.
Not one or two.
ஒன்று இரண்டு பேர் ரட்சிக்கப்பட்டால் போதாது.
All of them must be born again.
உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் மனம் திரும்பி இருக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும்.
And they must marry born again wife.
அவர்கள் மறுபடியும் பிறந்த விசுவாசிகளை தான் திருமணம் செய்ய வேண்டும்.
And they must teach their children, your grandchildren also, how to be born again.
உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
That is what God wants today.
இன்றைக்கு தேவனுக்கு அதுதான் தேவை.
Don't just sit back and say, oh brother, children are different, some people grow up worldly.
சகோதரன் என்ன செய்வது, சில பிள்ளைகள் வித்தியாசமானவர்கள், சில பிள்ளைகள் உலகத்தாரை வளர்கிறார்கள், என்ன செய்வது என்று சொல்ல வேண்டாம்.
What to do, they choose somebody themselves, we have to allow the marriage.
நான் என்ன செய்வது, திருமணத்துக்கு அவர்களாகவே தேர்வு செய்து விட்டார்கள், நான் நடத்தி தான் வைக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டாம்.
We don't yield like that.
இது போல நாம் நம்மை விட்டு கொடுக்க இசைந்து தேவையில்லை.
God made you the head of the house.
உன்னை ஏன் குடும்பத்தின் தலைவனாக தேவன் வைத்திருக்கிறார்?
You're not to be just sit back and let your wife and children go whichever way they like.
நீ இசிச்சறை சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு பிள்ளைகளும் மனைவியும் விரும்புற விதமாய் வாழ்ந்து கொள்ளட்டும் என்று விட்டு விடுவதற்காக உன்னை வைக்கவில்லை.
If your children go astray, I'll tell you what to pray for them.
உன் பிள்ளைகள் வழிவிலகி போய் விட்டால் நான் அவர்களுக்காக என்ன ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறேன்.
I had four boys and I brought them up for 18 years in my house.
எனக்கு நான்கு மகன்கள் உண்டு, 18 ஆண்டுகளாக என்னுடைய வீட்டிலே அவர்களை வளர்த்திருக்கிறேன்.
I brought them up very strictly.
மிகவும் கண்டிப்புள்ளவனாய் வளர்த்திருக்கிறேன்.
I never gave them money to buy useless things.
தேவையற்ற காரியங்களை வாங்குவதற்காக பணம் கொடுத்ததில்லை.
I never gave them what they wanted.
அவர்களுக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுக்கவில்லை.
I gave them what they needed.
அவர்களுக்கு எது அத்தியாவசிய தேவை அதை மட்டும் நான் கொடுத்தேன்.
But I gave them a lot of love.
அதிகமான அன்பை அவர்களுக்கு கொடுத்தேன்.
And instruction and guidance on the godly way.
போதனையையும் வழிகளையும் தேவனுடைய வழிகளையும் போதித்தேன்.
And I said to them when they left home for college,
அவர்கள் வீட்டை விட்டு கல்லூரிக்கு போகும்போது நான் என்ன சொன்னேன்,
if you go astray,
நீ வழிவிலகி போனால்,
I will not blame you,
நான் உன்னை குற்றம் சொல்ல மாட்டேன்,
I will blame myself,
நான் என்னை நானே குற்றம் சொல்லிக்
கொள்வேன், I did not bring you up properly for 18 years.
18 ஆண்டுகளாக ஒழுங்காக வளர்க்கவில்லை என்று அந்த பழியை நான் ஏற்றுக்கொள்வேன்.
The world is full of people blame others.
இந்த உலகமானது மற்றவர்கள் மேல் பழி சுமத்துகிறவர்களாக நிரம்பியிருக்கிறது.
What to do, brother? My children have gone astray.
என்ன செய்வது சகோதரனே, என்னுடைய பிள்ளை வழிவிலகி போய்விட்டது.
You blame them, they will never get converted.
நீ அவர்களை குற்றம் சொன்னால் அவர்கள் ஒரு காலம் மனம் திரும்ப மாட்டார்கள்.
You go and weep before God and say, Lord, I'm at fault. I brought them up wrong.
ஆண்டவரே, நான் தவறாக வளர்த்து விட்டேன், நான் தான் இந்த குற்றத்தை சுமர வேண்டும் என்று சொல்லி நீ தேவனுக்கு முன்பாக போய் அழு.
That's the first thing.
இதுதான் முதல் காரியம்.
Secondly,
இரண்டாவதாக,
You pray for your children.
உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபி.
What type of prayer?
என்ன விதமான ஜெபம்?
If your children are going astray.
உங்கள் பிள்ளைகள் வழி விலகி போகும்பொழுது.
Shall I tell you how to pray for them?
எப்படி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கட்டுமா?
Pray that they will have a road accident and break their leg.
ஆண்டவரே எப்படியாவது சாலை விபத்தில் அவர்கள் சிக்கி அவர்கள் கால் உடையட்டும். இப்படி எப்படி ஜெபிப்பது?
Then it's better to go to hell, is it?
அப்படியானால் நரகத்துக்கு போகட்டுமா? அது சிறந்த காரியமா?
I would pray like that for my boy.
என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அப்படி ஜெபிப்பேன்.
If any of you go astray.
நீங்கள் யாராவது வழி விலகி போனால்.
First of all I'll blame myself.
முதலாவதா நான் என்னை குற்றம் சொல்லிக் கொள்வேன்.
Then I will do a second thing.
நான் இரண்டாவது காரியத்தை செய்வேன்.
I will pray you'll have a road accident and break your legs and lie in a hospital.
சாலை விபத்தில் நீ சிக்கி கால் அடிபட்டு உடைந்து ஆஸ்பத்திரியிலே படுக்கையில் இருக்க வேண்டும்.
Lying in the hospital you will seek God.
அங்கே ஆஸ்பத்திரியிலே படுத்துக்கொண்டு வேதனையோடு கூட தேவனை தேடுவாய்.
Your legs will become all right after a few weeks.
கொஞ்ச வாரங்கள் கழித்து கால் சரியாகி விடும்.
But your heart will also become all right.
அதே சமயத்தில் உங்கள் இதயமும் சமயாய் மாறிவிடும்.
But many parents don't pray like that.
அநேக பெற்றோர் அப்படி ஜெபிப்பதில்லை.
Oh Lord, please give them a good, give them a good job.
ஆண்டவரே நல்ல வேலையை கொடுங்க.
Give them a good house.
நல்ல வீட்டை கொடுங்க ஆண்டவரே.
Give them a good looking wife.
நல்ல அழகாய் காட்சியளிக்கக்கூடிய பெண்ணை அவளுக்கு மனைவியாய் தாரும் ஆண்டவரே.
What about their soul?
அவளுடைய ஆத்மாவை பற்றி என்ன?
What about their spirit?
அவளுடைய ஆவியை பற்றி என்ன?
What about if they are glorifying the devil?
அவர்கள் பிசாசை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற காரியம் என்ன?
What is the mind of Christ?
கிறிஸ்துவின் சிந்தை என்ன?
God even disciplines his people so strongly when they go astray.
தேவன் தம்முடைய பிள்ளைகள் வழி விலகி செல்லும் பொழுதே அவர்களை கண்டிப்பாய் அவர்களை சீர்திருத்தத்தினால் சிட்சிக்கிறார்.
I want to be like God.
நான் அப்படி தேவனைப் போல இருக்க விரும்புகிறேன்.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
None of our children should go to the devil.
நம்முடைய பிள்ளைகளில் ஒருவர் கூட பிசாசினத்திலே போக கூடாது.
How many families there are here?
இங்கே எத்தனை குடும்பங்கள் இருக்கிறீர்கள்?
What is the mind of Christ for your children?
உங்கள் பிள்ளைகளுக்கு என்ற தேவனுடைய சிந்தை எப்படி இருக்கிறது?
Do you want the mind of Christ for your children?
உங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவ சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை வேண்டுமா?
Then the mind of Christ is not one of them should go to hell.
அவர்களில் ஒருவர் கூட நரகத்துக்கு போக கூடாது என்று தான் கிறிஸ்து சிந்திக்கிறார்.
Not only they should not go to hell.
அவர்கள் நரகத்துக்கு போக கூடாது என்பது மட்டுமல்ல.
Some of you your children have accepted the Lord and are baptized.
உங்களில் ஒரு சில பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள்.
And you are so happy.
அங்க நீங்க ரொம்ப சந்தோஷப்படுகிறீர்கள்.
My children are baptized.
என்னுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க.
Now I have got a good testimony in the church.
சபையிலே நல்ல நல்ல சாட்சி இருக்கிறது.
Everybody thinks so and so brothers children are baptized.
ஓ இந்த சகோதரனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்துட்டார்கள்.
If you are happy with that they'll never become disciples.
இதிலே நீ சந்தோஷமுள்ளவனா இருந்தால் ஒரு காலம் உடைய பிள்ளைகள் சீஷராக மாற மாட்டார்கள்.
Lord I'm not happy they are baptized.
ஆண்டவரே ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் எனக்கு சந்தோஷம் இல்லை.
I want more than that.
அதை காட்டிலும் அதிகமாக எனக்கு வேண்டும்.
You didn't say just baptize them.
நீ அவர்களை ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை.
You said make them disciples.
அவர்களை சீஷராக்கி என்று சொல்லியிருக்கிறீர்.
I want all my children to be disciples of Jesus Christ.
என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக மாற வேண்டும்.
I want all of them to be witnesses for Jesus Christ.
எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும்.
They may not be preachers. That doesn't matter.
அவர்கள் பிரசங்கியாரா இல்லாமல் இருக்கலாம். அது ஒரு பொருட்டல்ல.
Preaching is a gift God gives to some people.
பிரசங்கிப்பது என்பது ஒரு வரம். அது ஒரு சிலருக்கு தான் தேவன் தருகிறார்.
I never pray that my children will be preachers.
என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் பிரசங்கியாரா மாற வேண்டும் என்று
நான் ஜெபித்தேன். Make them bold witnesses for Jesus.
ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு என்று தைரியமுள்ள சாட்சிகளாய் மாற வேண்டும் என்று
ஜெபித்திருக்கேன். Even the women have to be witnesses for Jesus Christ.
ஸ்திரீகளும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு என்று வல்லமையுள்ள சாட்சிகளாய் இருக்க வேண்டும்.
So that's what we must pray.
இதற்காக நான் ஜெபிக்க வேண்டும்.
So when the whole world was corrupt there was one family standing.
ஒரு உலகம் கெட்டுப் போய் இருக்கும்போது ஒரே ஒரு குடும்பம் தேவனை கண்டு நிற்கிறது.
And I believe these are the days in which we are also living.
இதே கால காலங்களில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன்.
And Christendom is going into corruption.
கிறிஸ்தவமானது தீமையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது.
And shall I tell you something?
ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா?
Some elders in our churches.
நம்முடைய சபைகளிலே சில மூப்பர்கள்
are also not understanding the need to stand for righteousness.
நீதிக்கென்று நிற்கக்கூடிய காரியத்தை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள்.
They think the main thing is just go out and preach and preach and preach and preach.
பிரதானமான காரியம் வெளியே போய் பிரசங்கிக்க வேண்டும் என்று தான் நினைக்கொண்டிருக்கிறார்.
Oh go and preach to the unbelievers.
போய் அவிசுவாசிகளுக்கு பிரசங்கிக்க
வேண்டும். I believe in that 100%.
அதிலே நான் 100% நம்புகிறேன்.
But I say you can preach all your life but if you don't have righteousness there will be no church for you.
வாழ்க்கை முழுதுமாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் உனக்குள்ளாக நீதி இல்லை என்று சொன்னால் அங்கே சபை கட்டப்பட முடியாது.
There are enough churches preaching the gospel. Look at the condition in their churches.
சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய போதுமான சபைகள் உண்டு. அந்த சபைகளுடைய நிலைமையை பாருங்கள்.
Even those who speak in tongues.
அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் கூட.
The pastors are committing adultery.
பாஸ்டர்மார்கள் உபச்சாரத்தில் விழுகிறார்கள்.
The best leaders in India are falling into adultery.
இந்திய தேசத்தில் உள்ள சிறந்த தலைவர்கள் விபச்சாரத்தில் விழுகிறார்கள். ஏன்?
These are all people doing evangelism.
இவர்கள் எல்லாரும் சுவிசேஷ பணியை செய்து கொண்டிருந்தவர்கள்.
But they don't have righteousness.
ஆனால் அவர்களுக்கு நீதி இல்லை.
That is why God has raised up some churches in India to preach righteousness like Noah.
நோவாவை போல நீதியை பிரசங்கிக்க முடியாக ஆகவே தான் தேவன் ஒரு சில சபைகளை எழுப்பி இருக்கிறார்.
Do you want to know God's definition of a church?
ஒரு சபையினுடைய தேவனுடைய விளக்கம் என்ன என்று அறிந்து கொள்ள
வேண்டுமா? Here is the definition Jesus gave of a church.
இயேசு சபையை குறித்து சொன்ன விளக்கத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம்.
This is the mind of Christ about a church.
சபையை குறித்து இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை.
Luke chapter 15.
லூக்கா 15 அதிகாரம்.
He spoke about one sheep that went astray.
ஒரு ஆடு வழிவிலகி போகிறதை குறித்து பேசுகிறார்.
In the first 7 verses, in the verses 4 to 7.
நான்கிலிருந்து ஏழு வசனங்கள் வரை லூக்கா
15
இப்பொழுது மந்தைக்குள்ளா இருக்கக்கூடிய 99 ஆடுகளை குறித்து பேசுகிறார்.
And that 99 sheep is the church.
அந்த 99 ஆடுகள் சபைக்கு ஒப்பாய் இருக்கிறது.
That one sheep that has gone astray, we can say is an unbeliever or a backslider.
அந்த ஒரு ஆடு வழி விலகி போகிறதே அது அவிசுவாசியாக இருக்கலாம் அல்லது பின்மாற்றக்காரனாக இருக்கலாம்.
Whichever way, he is a sinner.
எப்படி இருந்தாலும் அவன் ஒரு பாவி.
If he is an unbeliever, he is a sinner.
அவன் அவிசுவாசி இருந்தாலும் ஒரு பாவி.
If he is a backslider, also he is a sinner.
பின்மாற்றக்காரனா இருந்தாலும் அவன் ஒரு பாவி.
And what does that sinner need?
அந்த பாவிக்கு என்ன தேவை?
Not believe first.
அவன் முதலாவது விசுவாசம்
இல்லை. He needs to repent.
அவன் மனம் திரும்ப வேண்டும்.
See what Jesus said.
Yes, என்ன சொன்னார்
என்றால், When this one sheep is brought back by the shepherd,
இந்த ஒரு ஆடானது மேய்ப்பினாலே திரும்ப கொண்டு வரப்படும் பொழுது மந்தைக்கு,
The shepherd is so happy.
மந்தை மேய்ப்பன் சந்தோஷப்படுகிறார்.
Verse 6, Rejoice with me, he says, for I have found my sheep which was lost.
காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று ஆறாம் வசனத்தில் சொல்கிறார்.
When does the Lord say, I have found my sheep that was lost?
தொலைந்து போன ஆட்டை நான் கண்டுபிடித்தேன் என்று இயேசு எப்பொழுது சொல்கிறார்?
Not when he comes to the meeting.
கூட்டங்களுக்கு வரும்பொழுது அல்ல.
Not when he raises his hand and says, I have accepted the Lord.
நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று கை தூக்கும் போது
அல்ல. Not when he signs some decision card, I accept Jesus.
தீர்மான அட்டைகளை இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று கை எழுத்து போடுவதனாலே
அல்ல. When does Jesus say, I have found my sheep that was lost?
தொலைந்து போன நான் அட்டை கண்டுபிடித்தேன் என்று இயேசு எப்பொழுது சொல்கிறார்?
He himself says in the next verse.
அவரே அடுத்த வசனத்தை சொல்கிறார்.
When that sinner repents.
அந்த பாவி மனம் திரும்பும் பொழுது.
When he repents.
அவன் மனம் திரும்பும்
பொழுது. When he turns from his sin.
தன்னுடைய பாவத்திலிருந்து திரும்பும் பொழுது.
And the message of repentance is what is missing in today's Christianity.
இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்திலே விட்டு போன சத்தியம் என்னவென்றால் மனம் திரும்புதலின் சத்தியம்.
Everything is faith, 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 faith.
சோ அங்கே பிரசங்கிக்கக்கூடிய எல்லாமே விசுவாசம், விசுவாசம், விசுவாசம்.
Go and look in these Christian bookshops.
இன்றைக்கு கிறிஸ்தவ புத்தக நிலையங்களுக்கு சென்று பாருங்கள்.
And show me one book that preaches repentance.
மனம் திரும்புதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகத்தை காண்பீங்க.
There are 100 books there on faith.
விசுவாசத்தை குறித்து 100 புத்தகங்கள்
இருக்கு. For what?
எதற்காக விசுவாசம்?
Not faith to overcome sin.
பாவத்தை மேற்கொள்ளுவதற்கு விசுவாசம் இல்லை.
Faith to get money.
பணத்தை பெற்ற விசுவாசம்.
Faith to get healing.
குணத்தை பெற விசுவாசம்.
Faith to get all types of things for this earth but nothing for heaven.
இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசமே அன்றி பரத்துக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு
அல்ல. Is that the faith that Jesus taught?
இந்த விசுவாசத்தை தான் இயேசு போதித்தாரா?
The Bible says Jesus is the author of faith.
இயேசு விசுவாசத்தை துவக்குகிறவர் என்று வேதம் சொல்கிறது.
Author means someone who writes a book.
அந்த துவக்குவர் என்று சொன்னால் ஆக்கியோன் புத்தகத்தை எழுதுகிறவர்.
If Jesus is the author of faith, he has written some faith in my heart.
இயேசு கிறிஸ்துதான் அந்த புத்தகத்தை எழுதுகிறவர் என்று சொன்னால் அவர் விசுவாசம் என் உள்ளத்தில் எழுதி இருக்கிறார்.
And he did not write faith in my heart for earthly things.
பூமிக்குரிய காரியங்களுக்காக உள்ள விசுவாசத்தை என் உள்ளத்தில் எழுதவில்லை.
He wrote faith in my heart to overcome sin.
பாவத்தை மேற்கொள்ள முடியாத விசுவாசத்தை எனக்கு எழுதி
இருக்கிறார். Then he said other things I will add to you, don't worry about it.
மற்ற காரியங்களை நான் கூட சேர்த்து கொடுக்கிறேன் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம்.
Repentance is what marks the sheep that has come back.
ஆகவே உள்ளே வரக்கூடிய ஆட்டினுடைய குணாதிசயமே மனம் திரும்புதல்.
Let me tell you elder brothers.
நான் சொல்கிறேன் மூத்த சகோதரர்களே,
if you allow a person to come to your church become a part of your church who has not repented.
ஒரு மனிதன் மனம் திரும்பாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சபையிலே வந்து நீங்கள் சபையில ஒரு அங்கத்தினனா ஏற்றுக்கொள்ளும் பொழுது,
you don't keep on preaching repentance.
மனம் திரும்பி திரும்ப திரும்ப பிரசங்கிக்காவிட்டால் சபையிலே,
your church will become like all the dead churches around you.
உங்களுடைய சபையானது உங்களை சுற்றிலும் இருக்க செத்த சபைகளை போலவே மாறிவிடும்.
And Jesus will leave your church.
இயேசு உன் சபையை விட்டு போய் விடுவார்.
And in your town he will start another church which is not connected with CFC.
CFC ஓடு கூட தொடர்பு இல்லாத வேறு ஒரு சபையை உன்னுடைய ஊரிலேயே தேவன் ஆரம்பிப்பார்.
And Jesus will not be with that CFC church.
இயேசு அந்த CFC சபைக்குள்ளாக இருப்பதில்லை.
And he will be with that other church.
அவர் புதிய ஆரம்பித்த வேறு ஒரு சபையில் இருப்பார்.
Because CFC church has stopped preaching repentance.
CFC சபையானது மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிப்பதை நிறுத்தி விட்டது.
Jesus is not loyal to CFC church.
இயேசு ஒரு காலம் CFC சபைக்கு உண்மையுள்ளவராய் இருப்பார் என்று அல்ல.
I am also not loyal to CFC church.
நானும் CFC சபைக்கு கடன்பட்டவன் என்று சொல்ல முடியாது.
I want to be a church that preaches repentance.
நீதியே எந்த சபை பிரசங்கிக்கிறது அதுக்கு தான் நான் கடன்பட்டவன்.
And then what will happen in that group of 99?
இப்பொழுது அந்த 99 பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள என்ன நடக்கிறது?
Here is Jesus definition of a church.
இயேசு கிறிஸ்துவின் சபையை குறித்த விளக்கம் இங்கே பார்க்கிறோம்.
Verse 7.
ஏழாம் வசனம்.
The last part.
கடைசி பகுதி.
The church is 99 people who need no repentance.
மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்கள் தான் அந்த சபை.
If there are 5 people in that church,
சபையில் 5 பேர் இருக்கிறார்கள்.
5 people who need no repentance.
அந்த 5 பேருக்கு மனம் திரும்ப அவசியமில்லை.
If there are 90 people in that church,
ஒரு சபையில் அந்த சபையில 90 பேர் இருந்தால்,
90 people who need no repentance.
அந்த 90 பேருக்கு மனம் திரும்ப அவசியமில்லை.
If there are 300 people in that church,
அந்த சபையில் 300 பேர் இருக்கிறார்கள் என்றால்,
300 people who need no repentance.
அந்த 300 பேருக்கு மனம் திரும்ப அவசியமில்லை.
I don't know the size of your church.
உங்க சபையினுடைய அளவு எனக்கு தெரியாது.
That is not important.
அது முக்கியமல்ல.
But what is the quality of the people sitting there?
ஆனால் அந்த சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய தரம் என்ன?
Can you say that all the people sitting here need no repentance?
இங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மனம் திரும்ப அவசியம் இல்லை என்று சொல்ல முடியுமா?
How can you say of a group of people they need no repentance?
ஒரு கூட்டம் மக்கள் அவர்களுக்கு மனம் திரும்பதில் அவசியம் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்?
I thought we are always committing something wrong, we need to repent.
நாம் எப்பொழுதே ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோமே, நான் தொடர்ந்து மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணினேன்.
Do you know that we have to pray, forgive us our sins every day?
ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று நாம் ஜெபிக்க தேவையில்லையா?
When do we have to pray that prayer?
அந்த ஜெபத்தை எப்பொழுது நாம் செய்ய வேண்டும்?
Jesus taught us to pray.
இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்.
In Matthew chapter 6,
மத்தேயு 6 ஆம் அதிகாரம்.
Our Father who art in heaven,
எங்கள் பரம பிதாவே, பரமண்டலத்திலிருக்கிற எங்கள் பிதாவே.
He didn't say we have to repeat that prayer.
Indha jabathai thirumba thirumba solla vendum endru avar sollavillai.
Read carefully, read the Bible slowly.
Vedathai gavanamagavum meduvagavum vasithu
paaru. Verse 9.
9th vasanam.
Pray then in this way.
Neengal jabam panna vendiya vidhamavadu.
He didn't tell us words, he told us a way.
Avar oru vaarthigalai namakku kattru kodukkavillai, oru valiyai namakku kattru kodukkirar.
He didn't say repeat these words.
Avar naan indha solugira indha vaarthigalai meendum meendum thirupi solugal endru solirundirukalam.
In fact in verse 7 he says don't keep on repeating your words.
Solla ponaal 7th vasanathile neengal veen vaarthigalai thirumbi thirumbi solli alappadhingal endru
solugira. Don't keep on saying our father who art in heaven, our lord be thy name, our lord, and so on.
Paramanengal pidavey emudi naam parisuthapaduvadhaga paramanengal
pidavey. He says in verse 7 don't repeat it.
7th vasanathile avar solugirar adhe nei neengal thirumbi thirumbi alappadhingal
vaarthigalai. This
9th வசனத்தில் இது போல ஜெபியுங்கள்.
This is the way all our prayers should be.
இப்படி தான் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் இருக்க வேண்டும்.
Always we must think of our father.
எப்பொழுதே நம்முடைய தகப்பனை அப்பாவை குறித்து எண்ண வேண்டும்.
Who is in heaven, who's got all power.
பரலோகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அப்பா, அவர் எல்லா வல்லமையும் இருக்கிறது.
We must think of his name first, not our name.
முதலாவது அவருடைய பெயரை தான் நாம் எண்ண வேண்டும், நம்முடைய பெயரை அல்ல.
Your name.
ஆண்டவரே, உம்முடைய நாமம்.
Your kingdom.
உம்முடைய ராஜ்யம்.
Your will.
உம்முடைய சித்தம்.
Then we can think of our needs.
அதற்கு பிறகு நம்முடைய தேவைகள் உணரலாம்.
And why do we say that this is something we need to think about every day?
ஒவ்வொரு நாளும் ஏன் இதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறேன்?
Because there's one sentence in this prayer.
இந்த ஜெபத்திலே ஒரு வாக்கியம் இருக்கிறது.
Where he says daily.
தின அனுதினமும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை.
Verse 11.
11th வசனம்.
Give us this day our daily bread.
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
What about tomorrow?
நாளைக்கு என்ன?
Yeah, tomorrow you pray the same thing.
நாளைக்கு இதே ஜெபத்தை ஜெபிக்கிறீர்கள்.
So here is a prayer that we should have in our spirit even if we don't repeat it. The spirit of this prayer should be in us every day.
நாம் இதே வார்த்தைகளை திருப்பி சொல்லாவிட்டாலும் இந்த ஜெபத்தினுடைய ஆவி ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும்.
That is why we give thanks when we eat our food.
ஆகவே தான் ஆகாரம் சாப்பிடும் பொழுது நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி சாப்பிடுகிறோம்.
Thank you Lord.
ஆண்டவரே, இந்த ஆகாரத்துக்காக நன்றி.
You have given me my food for this day.
இந்த நாளில் எனக்கு நீர் ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீர்.
When I pray over my food, I'm not praying for tomorrow's food, I'm praying for this particular meal.
இன்றைக்கு நான் இந்த ஆகாரத்துக்காக ஜெபிக்கும் பொழுது நாளைக்கு என்ன கிடைக்கும் என்று ஜெபிக்கவில்லை, ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஆகாரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன்.
Thank you for this food, bless you Lord.
ஆண்டவரே, இந்த ஆகாரத்துக்காக உமக்கு நன்றி, இந்த சரீரத்துக்கு ஆசீர்வாதமாக்கும்.
So if this is daily,
இது அனுதினமும் நாம் செய்கிற ஒன்றா
இருக்கு.
அடுத்த ஜபமும் கூட தினமும் செய்யக்கூடிய ஜபமா இருக்க வேண்டும். எங்களுடைய பாவங்களை மன்னியும்.
டுடே,
இன்றைக்கு.
டுமாரோ,
நாளைக்கு.
I will again have to say,
மீண்டும் நான் சொல்ல வேண்டும்,
forgive us our sins.
உங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும்.
So you say, brother Zach, I thought you preach victory over sin.
நீங்கள் பாவத்தின் வெற்றியை பிரசங்கிப்பீர்கள் என்று அல்லவா எண்ணினேன்?
Now you are saying that you sin every day.
இப்பொழுது தினமும் பாவம் செய்ய வேண்டும், பாவம் செய்வதை குறித்து பேசுகிறீர்களே.
I want to explain something to you.
நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன்.
There are two types of sins in our life.
நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு விதமான பாவங்கள் இருக்கிறது.
One is what we know is sin.
ஒன்று நாம் பாவம் என்று அறிந்திருக்கிற காரியம்.
There are other areas which we still don't know is sin.
மற்ற பகுதிகள் இருக்கிறது, அது இன்னும் பாவம் என்று நாம் அறியாமல் இருக்கிறோம்.
But God does not judge us for that.
ஆனால் அதற்காக தேவன் நம்மை நியாயந்தீர்ப்பதில்லை.
Maybe after 6 months.
6 மாதங்கள் கழித்து
I will get right on something which is sin in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் என்று தெரியக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து விளக்கம் பெறுகிறேன்.
For example.
உதாரணமாக
I have discovered certain things as sin in the last 1 year which I did not know before.
Naan adarku munbaga ariyadirundha sila kaaryangalai kadantha oru aandaga idhu dhaan paavam endru naan kandupidithirukken.
But those sins were in my life for 50 years and I didn't even know it.
Anal andha paavangal ellam andha 50 aandugalaga enakkulla irundirundhalum adhu paavam endru enakku theriyavillai.
I'm not talking about adultery and backbiting, that everybody knows is sin, even worldly people know that.
Vibacharam purangoorudal idhai paavam endru kandupidithen endru solla vadai ulagathaarukke theriyum paavam endru.
I'm not talking about anger and lusting with the eyes, everybody knows that is sin.
கோபத்தை குறித்து இச்சையோடு பார்க்கிறதை குறித்து பேசவில்லை, அது எல்லாருக்கும் பாவம் என்று தெரியும்.
I'm talking about certain subtle things which we don't think is sin.
சில நுணுக்கமான சில வஞ்சிக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய சில காரியங்கள், சிறு சிறு காரியங்கள் பாவத்தை போல இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து பேசுகிறேன்.
For example,
உதாரணமாக
when number of believers are sitting together,
நிறைய விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது,
for fellowship,
ஐக்கியத்துக்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்,
and you do all the talking,
நீங்களே தான் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள்.
Now if you are the most mature person and they all want to listen to you, then by all means talk.
ஆவிக்குற வாக்கில் நீங்க தான் அதிகமாய் வளர்ந்த ஒரு நபர், மற்ற எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க, அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள், அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும்.
Paul was in a church in Acts chapter 20 where he spoke for about 10 hours.
அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலர் 20 அதிகாரத்திலே அவர் 20 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். 10 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தார் என்று
பார்க்கிறோம். That's okay.
அது சரி.
But otherwise if you are sitting in a conversation,
அல்லது நீங்கள் உட்கார்ந்து எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது,
and you keep on talking talking talking, don't let other people talk.
மற்றவர்களை பேசவே விடுவதில்லை, வாயை திறந்து மூடுவதில்லை, பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள்.
Even though you may be talking spiritual things,
ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தாலும் சரி,
it's a sin.
அது ஒரு பாவம்.
But you may not know it is a sin.
இது பாவம் என்று உங்களுக்கு தெரியாமல இருக்கலாம்.
You say we are only talking about spiritual things.
ஆவிக்குரிய காரியங்களை பத்தி தான்
பேசிக்கொண்டிருக்கிறேன். We are talking about the Bible.
வேதத்தை பத்தி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன்.
So many spiritual things I am telling them.
அநேக ஆவிக்குரிய காரியங்களை பத்தி தான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன்.
Yes, that is true, brother sister.
ஆம் சகோதரனே சகோதரி, சொல்றது உண்மைதான்.
Why don't you let those other people also say something?
ஆனால் மற்றவர்களும் ஒரு காரியங்களை பேசுவதற்கு நான் அனுமதிக்க கூடாது.
Maybe after 5 years you will get light.
ஒருவேளை 5 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கலாம்.
I should not be talking so much.
நான் இவ்வளவு பேசிக்கொண்டே இருக்க கூடாது.
Because I'm same age as these people.
இந்த மக்களுடைய வயது தான் எனக்கும் இருக்குது.
And I must also encourage them to speak and share.
இவர்களும்
how they grow.
இவர்களும் பேசுவதற்கும் ஷேர் பண்ணுவதற்கும் நான் உற்சாகப்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் எப்படி வளருவார்கள்?
From that day you discover.
அந்த நாளிலே நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள்.
Conversation, too much talking is also sin.
அந்த இப்படி உட்கார்ந்து கொண்டு அதிகமாய் பேசிக்கொண்டிருப்பதும் பாவம் என்று உணர்கிறீர்கள்.
You are talking spiritual thing.
ஆவிக்குரிய காரியங்களை பேசிக்கொண்டிருந்தாலும் சரி.
And if you walk with the Lord, God will give you light.
தேவனோடு கூட நீங்கள் நடக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார்.
For example,
உதாரணமாக
I'll give you another example.
இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
If you do something good to some brother,
நீங்கள் ஒரு சகோதரனுக்கு நன்மையான ஒரு காரியத்தை செய்கிறீர்கள்.
And you expect him to thank you for it.
அதற்கு அவர் உங்களுக்கு நன்றி செலுத்தும்படி எதிர்பார்க்கிறீர்கள்.
You know that's a sin?
அது பாவம் என்று உங்களுக்கு தெரியுமா?
See, that's not a sin to expect somebody to say thank you.
யாராவது எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது பாவம் இல்லை.
It is a sin.
அது பாவம் தான்.
To say thank you is a good habit.
நன்றி என்று சொல்லுவது நல்ல பழக்கம்.
We must all say it.
நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும்.
Jesus says I will say thank you even if you give a cup of water to one of my disciples.
என்னுடைய சீஷர்களிலே ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட நான் நன்றி என்று சொல்வேன் என்று இயேசு சொன்னார்.
I do that.
நான் அதை செய்கிறேன்.
Somebody gives me even a cup of water, I say thank you very much.
யாராவது எனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தால் நன்றி சகோதரனே என்று சொல்வேன்.
Somebody has helped me in a small way even after 20 years I'll remember it.
ஏதாவது சிறு விதத்தில் எனக்கு யாராவது உதவி செய்திருந்தால் 20 ஆண்டுகள் கழித்து கூட அதை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வேன்.
Say, brother, I remember 20 years ago you helped me. Thank you very much.
சகோதரன் 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை செஞ்சீங்களே, ரொம்ப நன்றி சகோதரனே, நான் ஞாபகம் வைத்திருக்கிறேன் என்று
சொல்லுவேன். We must be thankful.
நாம் ஞாபகம் நன்றி உள்ளவர்கள் இருக்க வேண்டும்.
If you are not thankful, that's a sin.
நாம் நன்றி உள்ளவர்களா இல்லை என்று சொன்னால் அதுதான் பாவம்.
But
ஆனால்
when you do something for somebody else,
நீங்கள் வேறு ஒருவருக்கு ஏதாவது ஒன்றை செய்கிறீர்கள்,
and you expect them to thank you, that's a sin.
அவர்கள் உங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களே, அது பாவம்.
Some of us are like that.
நம்மளே ஒரு சிலர் அப்படி இருக்கிறோம்.
Some of us parents are like that.
சில பெற்றோர்கள் அப்படி இருக்கிறோம்.
Oh, why are my children not thankful to me for all that I did for them?
பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு என்னவெல்லாம் பாடுபட்டேன், இப்பொழுது என் பிள்ளைகள் நன்றி கெட்டு விட்டார்களே.
You say that is my right as a parent.
பெற்றோராய் இருக்கக்கூடிய நான் அதை எதிர்பார்ப்பது எனக்கு உரிமை என்று சொல்கிறாய்.
Yeah, you have not yet seen that it is a sin, so it's all right for you.
அது இன்னும் பாவம் என்று நீ பார்க்கவில்லை, ஆகவே உனக்கு உன்னை பொறுத்தவரை அது சரிதான்.
After 10 years you will discover that is also a sin.
10 ஆண்டுகள் கழித்து அப்படி எதிர்பார்ப்பதும் பாவம் என்று நீ கண்டுபிடிப்பாய்.
You expect thankfulness from anybody.
எந்த ஒரு மனிதனிடத்திலிருந்தும் நன்றி எதிர்பார்ப்பது பாவம்.
I have got light on it.
எனக்கு விளான் வெளிச்சப்பட்டிருக்கிறது.
I'm not judging you because it may not be sin for you yet. It may be sin for you after another 10 years.
இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கையில் அது பாவமாக இருக்காது. 10 ஆண்டுகள் கழித்து வந்தால் அது பாவமாக இருக்கலாம். ஆகவே உங்களை நான் நியாயந்திருப்பதில்லை.
It's like a 10th standard student studying some physics or science.
10th வகுப்பு படிக்கிற மாணவன் விஞ்ஞானம் பௌதிகம் படிக்கிறது போல.
And he looks at his first standard younger brother.
அவன் தன்னுடைய சின்ன தம்பி ஒரு ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற தம்பியை பார்க்கிறான்.
He says, okay, you don't know science and physics and all now.
உனக்கு விஞ்ஞானமோ பௌதிகமோ இப்ப தெரியாது.
There's nothing wrong in that.
அதுல தவறு இல்லை.
After 10 years you will understand what I'm understanding
now. 10 வருஷம் கழித்து நான் இப்பொழுது விளங்கிக் கொள்கிற காரியங்களை நீ விளங்கிக் கொள்வாய்.
So it is true in the Christian life also.
கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இது உண்மைதான்.
Don't judge other people.
மற்றவர்களை நியாயந்தீர்க்க வேண்டாம்.
I have learned that through many years.
அநேக ஆண்டுகளாக நான் இதை கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
The mind of Christ is don't judge other people according to your standard.
உங்களுடைய தரத்தை வைத்து மற்றவர்களை நியாயந்தீர்க்க வேண்டாம் என்பதுதான் கிறிஸ்துவின் சிந்தை.
Many times I say.
அநேக சமயத்தில் நான் சொல்கிறேன்.
This is sin for me
andavar idu enakku paavam
but it is not sin for that person
anal andha navarku idu paavam illai
because maybe he is in the first standard
porule avar onnam vagupile irukalam
how can I expect him to know what I have learned in the 10th standard
naan 10th vagupile kattrukonda kaaryangalai ivar onnam kalasiley pattrukolla vendum endu eppadi edhirpaarkka mudiyum
this is one of the biggest mistakes people make
makkal seigira oru periya thavaru idu dhaan
if I understand it you must also understand it
naan velangi konna nee velangi kolla vendum
suppose a 10th standard boy tells his first standard brother
10th vagup padikira paiyan onnam class padikira thambiya paarthu solugira
I understand physics you must understand it
naan bhaudhigathai purindukolla neeyum purindukolla vendum
then who is the fool the first standard boy or the 10th standard boy
10th class padikiravan muttala alladhu 10th class padikiravan muttala
10th standard fellow is a fool
10th class padikiravan dhaan muttal
how can a 10th standard boy expect a first standard boy to know what he knows
10th vagup padikiravan thaan arindirukkira kaaryangalai 10th class padikiravan therindirukka vendum endu eppadi edhirpaarkka mudiyum
if you understand this simple truth
இந்த எளிய சத்தியத்தை விளங்கிக் கொண்டால்
you will never judge another person
ஒரு காலம் நீ மற்றவளை நியாயந்தீர்க்க மாட்டாய்
because you'll say he's in a lower class
அவர் இன்னும் கீழான வகுப்பிலே தான் படித்துக் கொண்டிருக்கிறார்
and you will not say that in pride I am in the 10th standard
நான் 10th class படிக்கிறேன் என்று பெருமையோடு சொல்லிக்கொள்ள மாட்டாய்
that little one year first standard boy may one day go ahead of you in his studies
அந்த 10th class படிக்கிறவன் ஒரு நாளிலே உங்களை ஓவர்டேக் பண்ணி கொண்டு அவன் போய் விடுவான் படிப்பிலே
so don't be proud
ஆ பெருமை அடைய வேண்டாம்
we must say in humility
தாழ்மையிலே சொல்ல வேண்டும்
okay I'm older than you I'm 10 years older than you
சரி நான் உன்னை காட்டிலும் 10 வயது மூத்தவனா இருக்கிறேன்
I joined school before you
நீ பள்ளிக்கு போவதற்கு முன்பதாகவே நான் பள்ளிக்கு போய்
விட்டேன் you may be cleverer than me but I have spent more years in the school
நான் நீ என்னை காட்டிலும் புத்திசாலியா இருக்கலாம் ஆனால் அநேக ஆண்டுகளாக நான் பள்ளியிலே செலவழித்து விட்டேன்
but we must recognize that other children have not studied as much as us
ஆனால் நம்மை போல மற்ற பிள்ளைகள் எல்லாம் படிக்கவில்லை அந்த அளவுக்கு படிக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்
some of you parents judge your children according to your standard
சில பெற்றோர்களே உங்களுடைய தரத்தை வைத்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நியாயந்தீர்க்கிறீர்கள்
I am 50 years old I know what is right
50 வருஷம் வயது ஆகிவிட்டது எனக்கு நல்லது கெட்டது என்ன என்று தெரியும்
but your poor son or daughter only 17 years old how do they expect how do you expect them to know what you know at 50
உங்களுடைய மகன் மகள் 16 17 வயதானாகிறது உங்களுக்கு 50 வயதான காரியங்களிலே தெரிந்து கொண்ட காரியங்களை அவர்கள் எப்படி தெரிந்து கொள்ள என்று எதிர்பார்க்க முடியும்
teach them
அவர்களுக்கு போதியுங்கள்
be patient with them
அவர்களிடத்தில் பொறுமையாயிருங்கள்
I remember once I was talking to a brother
ஒருமுறை ஒரு சகோதரனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன்
and I was telling him this is how it is
இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்
கொண்டே இருந்தார் just could not understand
அவரால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை
and I was getting very impatient with him அவரோடு கூட spiritual truth
ஆவிக்குரிய சத்தியத்தை விளங்க சொல்லிக் கொண்டே இருக்கேன் அவருக்கு விளங்கவே எனக்கு பொறுமை இழந்து விடுகிறேன்
and the lord spoke to me
தேவனோடு கூட பேசினார்
how many years did it take you to understand that truth
இதை விளங்கிக் கொள்வதற்கு உனக்கு எத்தனை வருஷங்கள் ஆனது
I said lord it took many years
ஆண்டவரே அநேக ஆண்டுகள் ஆனது ஆண்டவரே
and the lord said be patient with him don't be in a hurry
இவனோடு கூட நீ பொறுமையா இரு அவசரப்பட வேண்டாம் என்று
சொன்னேன் I learned a lesson that day
அந்த நாளிலே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன்
that many things I preach people will not understand after one hearing
நான் பிரசங்கிக்கிற அநேக காரியங்களை ஒரு செய்தியை கேட்டுவிட்டு மக்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள்
that's why if you have heard me for 25 years you heard me say this many things repeated for 25 years
25 ஆண்டுகளாக நான் பிரசங்கிக்கிறதை கேட்டிருக்கிறவர்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம் 25 ஆண்டுகளாக பல காரியங்களை மீண்டும் மீண்டும் திரும்பி சொல்லி இருந்திருக்கிறேன்
why
ஏன்
because until you are free from that sin you have to keep hearing it
அந்த பாவத்திலே நீங்கள் விடுதலையாகும் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்
for example you have heard me say don't backbite against others
மற்றவர்கள் மீது புறங்கூற வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறேன்
don't judge other people
மற்றவர்களை நியாயந்தீர்க்க வேண்டாம் என்று சொல்லி
இருக்கிறேன் you have heard me say that for 25 years
25 ஆண்டுகளாக நான் பிரசங்கிக்கிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்
if you keep doing that sin then I have to preach it for the next 25 years
நீங்கள் இந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அடுத்த 25 ஆண்டுகளும் நான் மீண்டும் அதே பிரசங்கித்துக் கொண்டே இருக்க வேண்டும்
not only that
அது மட்டுமல்ல
there are new people coming into our church who have not heard these things
நம்முடைய சபையிலே புது மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இவைகளை கேட்கவில்லை
there are children growing up in our church who have not heard these things
நம்முடைய சபையிலே வளர்ந்து கொண்டு வருகிற பிள்ளைகள் உண்டு அவர்கள் இந்த சத்தியங்களை கேட்கவில்லை
when I preached 25 years ago they were not born
நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிரசங்கிக்கும் போது அவர்கள் பிறக்கவே இல்லை
or some of them were 2-3 years old they couldn't understand
அதிலே ஒரு சில 2 வயசு 3 வயசு பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு விளங்க முடியாது
we need to keep saying it again and again
ஆகவே மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும்
it's very important to understand this
இதை நான் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம்
there are sins in our life which we don't see
நாம் பார்க்காத சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது
பட் இஃப் யூ வாக் வித் தி லார்ட்
தேவனோடு கூட நீ நடக்கும் பொழுது
ஆஃப்டர் 1 இயர் யூ வில் see it
ஒரு ஆண்டு கழித்து பார்ப்பாய்
why do I say that to expect thanks from other people is a sin
ஏன் மற்றவர்களிடத்திலிருந்து நன்றி எதிர்பார்ப்பது பாவம் என்று சொல்கிறேன்
I'll show you a verse in Matthew 25
மத்தேயு 25 ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு
காண்பிக்கிறேன் Matthew 25
மத்தேயு 25 ஆம் அதிகாரம்
We are trying to understand the mind of Christ.
நாம் கிறிஸ்துவின் சிந்தையை விளங்கிக் கொள்ளும்படியாய் பிரயாசப்படுகிறோம்.
It says in the final day,
கடைசி நாளில்,
Matthew 25 verse 32,
மத்தேயு 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம்,
when Jesus sits on his throne, verse 31,
31ஆம் வசனத்தில் இயேசு தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது,
all the people will be gathered before him.
அவருக்கு முன்பாக சகல ஜனங்களும் சேர்க்கப்படுவார்கள்.
He is going to separate the sheep from the goats.
அவர்களை வெள்ளையாடுகளாக செம்மறியாடுகளாக பிரிக்கப் போகிறார்.
The goats are all the unbelievers.
அந்த வெள்ளையாடுகள் எல்லாம் அவிசுவாசிகள்.
And what does he tell the sheep?
செம்மறியாடுகளை பார்த்து என்ன சொல்கிறார்?
Verse 34. Come and inherit the kingdom prepared for you.
உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை வந்து சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்.
Why?
ஏன்?
I was hungry, verse 35. You gave me something to eat.
நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
I was thirsty, you gave me something to drink.
தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்க்க பானம் கொடுத்தீர்கள்.
I was a stranger and you invited me to your house.
அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள்.
I was naked and you gave me dress to wear.
நிர்வாணமாயிருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள்.
I was sick.
வியாதியாயிருந்தேன்,
you did not heal me.
நீங்கள் என்னை குணமாக்கவில்லை.
You just visited me.
நீங்கள் வந்து பார்த்து விசாரித்தீர்கள்.
I am greatly encouraged by that verse.
இந்த வசனத்தின் மூலமாக நான் அதிகமாக உற்சாகப்படுத்தப்பட்டேன்.
I don't have to heal the sick person. I've just got to visit him.
நான் வியாதியஸ்தனை சுகமாக்க தேவையில்லை, போய் விசாரித்தாலே போதும்.
I was in prison.
நான் சிறைச்சாலையில் இருந்தேன்.
You did not deliver me from prison. You just came to see me.
நீங்கள் என்னை சிறைச்சாலையில் இருந்து விடுதலையாக்கவில்லை, ஆனால் நான் சிறைச்சாலையில் என்னை வந்து பார்க்க வந்தீர்கள்.
And the godly righteous people will say.
அந்த தேவ பக்தி உள்ள நீதிமான்கள் சொல்வார்கள்.
Lord, when did we see you hungry and thirsty? I never saw you.
ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராக எப்பொழுது கண்டோம்? உங்களை நாங்கள் பார்க்கவில்லையே.
I never saw you sick or naked.
நீர் வியாதியாய் இருப்பதையோ அல்லது வஸ்திரம் இல்லாத இருப்பதையோ நாங்கள் பார்க்கவில்லையே.
Listen to this wonderful answer.
இந்த அருமையான பதிலை பாருங்கள்.
The king will say, verse 40.
40ஆம் வசனத்தில் அந்த ராஜா பிரதியுத்தரமாய் சொல்வார்.
If you did it to one of these poorest, smallest, least of my brothers, you did it to me.
நீங்கள் மிகவும் சிறியவராக, ஏழையாக, தரித்திரராக இருந்த இவர்களுக்கு நீங்கள் செய்தால், எனக்கு அதை செய்தீர்கள்.
So when you helped a brother,
ஒரு சகோதரனுக்கு நீங்கள் உதவி செய்த பொழுது,
you did not help him.
நீங்கள் அவருக்கு உதவி செய்யவில்லை.
You helped Jesus Christ.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி செய்தீர்கள்.
So don't expect thanks from that brother, expect thanks from Jesus Christ.
ஆகவே அந்த சகோதரனிடத்திலிருந்து நன்றி எதிர்பார்க்க வேண்டாம், இயேசுவிடத்திலிருந்து நன்றி எதிர்பாருங்கள்.
If I preach to you and you are helped by my preaching,
நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், அது உங்களுக்கு உதவி செய்கிறது.
I don't expect thanks from you.
உங்களிடத்திலிருந்து நான் நன்றி எதிர்பார்க்கவில்லை.
I say, Lord, I'm doing it for you.
ஆண்டவரே, உமக்கென்று நான் இதை செய்கிறேன்.
So many elders,
அநேக மூப்பர்கள்,
so people are not thankful to me. I've labored for 10-15 years, these fellows are not thankful.
15 ஆண்டுகளாக இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த சபையை நான் கட்டி எழுப்பி இருக்கிறேன், மக்கள் எனக்கு நன்றி உள்ளவர்களா இல்லையே என்று சொல்கிறார்கள்.
Elder brother, you are the sinner.
மூப்பர்களே, நீங்கள் தான் பாவிகள்.
You are the sinner.
நீங்கள் தான் பாவிகள்.
You did not do it for Jesus, you did it for people.
நீங்கள் இயேசுக்காக அதை செய்யவில்லை, நீங்கள் ஜனங்களுக்காக செய்திருக்கிறீர்கள்.
Stop doing things for people, start doing it everything as unto the Lord.
ஜனங்களுக்காக செய்வதை நிறுத்திவிட்டு தேவனுக்காகவே செய்ய ஆரம்பியுங்கள்.
When you serve God's people,
தேவ மக்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது,
don't expect thanks from them.
அவர்களிடத்திலிருந்து நன்றி எதிர்பார்க்க வேண்டாம்.
Because the Lord says, if you did it to the least of these, you've done it to me.
இந்த சிறியவர்களே, ஒருவனுக்கு எதை செய்தீர்கள், அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர்
சொல்கிறார். But you know, I got light on that more than 25 years after becoming a believer.
நான் விசுவாசியான பிறகு 25 ஆண்டுகள் முன்பதாக இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டேன்.
And I did not read it in a book, I did not hear it on a tape.
நான் இதை இந்த புத்தகத்திலேயோ எந்த ஒளி நாடாவிலேயோ கேட்கவில்லை.
Once when I was expecting some brother whom I had helped so much to be thankful to me,
நான் ஒரு சகோதரனுக்கு அந்தளவாய் உதவி செய்திருக்கிறேன், அவர் எனக்கு நன்றி செலுத்தவில்லை என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது,
That's the time the Lord said to me, you are the sinner.
அப்பொழுதுதான் தேவனை பார்த்து, நீதான் பாவி என்று சொன்னார்.
I was surprised.
நான் ஆச்சரியப்பட்டேன்.
I am the sinner. What did I do to him? I only helped him.
ஆண்டவர், நானா பாவி? நான் அவனுக்கு என்ன செய்தேன்? உதவிதானே செய்தேன்.
Yes, but you were expecting thanks from him.
உதவிதான் செய்தேன், ஆனால் அவனிடத்திலிருந்து நன்றி எதிர்பார்க்கிறாயே.
That day I got light.
அந்த நாளிலே வெளிச்சம் பெற்றேன்.
How is it I did not get light in the previous 25 years?
ஏன் அதற்கு முன்பாக உள்ள 25 ஆண்டுகளாக வெளிச்சம் பெறவில்லை?
In first standard you don't understand everything.
ஒண்ணாம் வகுப்புல எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ளுவதில்லை.
Second standard you understand some more.
இரண்டாம் வகுப்பு வரும்போது சில காரியங்களை விளங்கிக் கொள்ளுகிறீர்கள்.
Third standard you understand some more.
ஐந்தாம் வகுப்பு வரும்போது இன்னும் சற்று காரியங்கள்.
Tenth standard you understand some more.
பத்தாம் வகுப்பு வரும்போது இன்னும் சில காரியங்களை விளங்கிக் கொள்ளுகிறீர்கள்.
That is how we must grow.
இப்படி தான் நாம் வளர வேண்டும்.
That I get light on more and more things in my Christian life.
என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னும் அதிகமான காரியங்களை வெளிச்சம் பெறுகிறேன்.
I have not finished my education.
என்னுடைய படிப்பு இன்னும் முடியவில்லை.
I have still got many years to go to finish this education.
இந்த படிப்பை முடிப்பதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் நான் படிக்க வேண்டியிருக்கிறது.
In 2000 2010 I am going to get some light on some things that are sin in my life today which I don't see as sin today
indraiki enude vaazhkile paavama irukkakoodiya kaaryangal aanal paavam endru ennal paarkka mudiyada kaaryangalai indha 2010 aandile paarkka pogiren
it's good to humble ourselves
nammai nyaay taaltuvathu nalladhu
like job
yobai pole
perhaps
oru velai
I have sinned
naan paavam seidirukkalam
Maybe what that brother says is right.
Oruvelai andha sagodharan sonnadhu sariyaga irukkalam.
Maybe I'm wrong.
Oruvelai naan thavaraga irukkalam.
I have sometimes spoken to some young brothers.
Naan sila samayathile sila valiba thambi maarathile pesirukiren sagodharathile pesirukiren.
I don't think that is a godly way to do it.
Neengal seigirile idu devunu ketta vali alla sagodharane.
Even sometimes I tell some elder brothers.
Sila samayathile sila mooppurathile engura solugiren.
I don't think that is the right way to do it.
Idu seivadharku sariyana vali endra enna vendam.
But some of them
anal silar
say no brother I know what I'm doing
illai sagodharane naan enna seiyirundennu enakku theriyum
say okay brother do it your way
sari sagodharane ungal valiyile neengal seiyungal
I'm not a dictator
naan oru sarvaadhigari alla
I'm only your brother
naan ungal sagodharan dhaan
you do it your way
ungal valiyile seiyungal
and he does it his way
avar thannudaiya sonda valiyile seigirar
and he makes a mess of the situation
adhile soonilai ellam kulappi kolugirar
then he says yeah
adarku pirai solugirar
brother you were right
சகோதரன் நீங்க சொன்னது சரிதான்
இட்ஸ் ஓகே பிரதர்
சரி சகோதரன்
God will forgive you
தேவனே மன்னிப்பார்
பட் யூ ஹேவ் ஸ்பாயில்ட் so much of God's work
ஆனால் தேவனுடைய ஊழியங்களை எவ்வளவோ கெடுத்து விட்டீர்களே
ஆல்வேஸ் ஹம்பிள் யுவர்செல்ஃப்
எப்பொழுதே உங்களை தாழ்த்துங்கள்
ஐ அம் நாட் சேயிங் யூ மஸ்ட் அகிரி வித் மீ
நீங்க நான் சொல்லுதெல்லாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை
just go to God
தேவனிடத்தில் போங்கள்
and say perhaps
ஒருவேளை
I have sinned
நான் பாவம் செய்திருக்கலாம்
perhaps I am wrong
ஒருவேளை நான் தவறாக இருக்கலாம்
it's always good to say perhaps I am wrong
ஒருவேளை நான் தவறாக இருக்கலாம் என்று சொல்வது நல்லது
you come with that attitude to the lord will show you so many things
இந்த மனப்பான்மையோடு கூட தேவனிடத்தில் வரும்பொழுது தேவன் பல காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பார்
I come to the bible even today like that
இன்றைக்கும் கூட அதுபோல தான் நான் வேதத்திற்கு வருகிறேன்
I say lord there's so much truth in this I still need to learn
ஆண்டவரே இந்த வேதத்தில் இவ்வளவு சத்தியங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் உண்டு
I'll tell you that is why I don't have time to watch television
ஆகவே தான் எனக்கு டிவி பார்ப்பதற்கு நேரம் இல்லை
I say lord there's still so much in this book I have not understood where is the time to watch television
ஆண்டவரே இந்த புத்தகத்திலே இன்னும் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ உண்டு ஆண்டவரே எனக்கு டிவி பார்ப்பதற்கு எங்கே நேரம்
it's good we need some time to relax and all
சில சமயத்திலே நாம் பொழுதுபோக்காக செய்வது நல்லதுதான்
you know your mind is so full of tension you're working the whole day you need some relaxation
நாள் முழுதுமாய் எவ்வளவோ வேலை செய்து மனதில் இறுக்கங்கள் அழுதியமாய் விட்டது அழுத்தங்கள் அதிகமாகி விட்டது கொஞ்சம் உங்களுக்கு இளைப்பாறுதல் தேவை
there are different ways people try to do relaxation
ஜனங்கள் தங்களை இளைப்பாறுவதற்கு பல வழிகளை கையாளுகிறார்கள்
but don't try to relax by watching all these dirty cinemas
ஆனால் அசுத்தமான சினிமா சீரியல்களை பார்த்து இளைப்பாற வேண்டாம்
that will spoil you more
அது உன்னை அதிகமாய் கெடுத்துவிடும்
I'm not saying you should go and read the bible because you may not be your mind may be so heavy you can't study the bible
உடனே போய் வேதத்தை வாசிங்கள் என்று சொல்லவில்லை உங்கள் மனதிலே எவ்வளவு இருக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனாலே வேதத்தை படிக்க முடியாமல் இருக்கலாம்
but at least sometime during the day
ஆனால் ஒரு நாளில் ஏதாவது ஒரு பகுதியிலாவது
study the scriptures
வேதத்தை படியுங்கள்
at least 15 minutes a day
குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 15 நிமிடங்களாவது
study the scriptures
வேத வசனத்தை படியுங்கள்
this year
இந்த வருஷம்
make a rule in your life
na vaazhkile oru pramanama eduthukollu
I am going to spend 15 minutes at least every day to study the bible
இந்த வேதத்தை நான் வாசிப்பதற்கு படிப்பதற்கு குறைந்தபட்சம் 15 நிமிடமாவது செலவிடுவேன்
and if you understand english and you got an internet you can go to our internet site we have got hundreds and hundreds of messages
உங்களுக்கு கம்ப்யூட்டர் இருக்குமேனால் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குமேனால் அதிலே நீங்கள் நம்முடைய இணையதளத்திலே போனால் நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கிறது
and there are so many tamil dvds now
இன்றைக்கு எவ்வளவு தமிழ் டிவிடிக்கள் வெளியிடுகிறோம்
MP3 audio you can listen to they are not very expensive
MP3 CD நீங்கள் வாங்கினால் அது அவ்வளவு ஒன்றும் விலை உயர்ந்ததல்ல நீங்கள் வாங்கி அதை பயன்பெறலாம்
yeah you listen to one message for the price of one cup of coffee
நீங்கள் ஒரு கப் காபிக்கு கொடுக்க வேண்டிய விலையை கொடுத்தால் ஒரு CD MP3 CD வாங்கலாம்
with 10 messages in it
அந்த MP3 CD-லே 10 செய்திகள் இருக்கிறது
one message is only one cup of coffee the price
அந்த 10 செய்திகளிலே ஒரு செய்தியுடைய விலையை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு காப்பியினுடைய விலையை காட்டிலும் குறைந்ததாக தான் இருக்கும்
that's all it's very cheap
அவ்வளவுதான் மிகவும் எவ்வளவு விலை குறைவாக இருக்கிறது
your life can be changed
உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட முடியும்
think of these things
lord
I want to really study the scriptures this
ஆண்டவரே உண்மையாலுமே இந்த வருஷம் நான் வேதத்தை படிக்க வேண்டும்
I want to be like noah
ஆண்டவரே நான் நோவாய் போல இருக்க வேண்டும்
bring up a godly family
தேவ பக்தியுள்ள குடும்பத்தை கட்டியெழுப்புவதே
stand for righteousness in a corrupt earth
கெட்டுப்போன உலகத்திலே நீதிக்காக நிற்க முடியாய்
especially if you're an elder brother
குறிப்பாக நீங்கள் ஒரு மூப்பராய் இருந்தால்
please study the scriptures
தயவுசெய்து வேத வசனத்தை நன்றாய் படியுங்கள்
and if you're an elder brother's wife
நீங்கள் ஒரு மூப்பனுடைய மனைவியா இருப்பீர்களானால்
please humble yourself and support your husband
உங்களை தாழ்த்தி உங்கள் கணவனை நீங்கள் தாங்குங்கள்
don't be a headache for him.
உங்கள் கணவனுக்கு தலைவலியாய் தலை நோவாய் மாற வேண்டாம்.
We are living in the last days.
நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
Ask God to give us more and more light on ourselves.
தேவனே என் மீது இன்னும் அதிகமான வெளிச்சத்தை தாரும் என்று கேளுங்கள்.
Lord, I want to have the mind of Christ.
ஆண்டவரே எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை தேவை.
Even if the whole earth is corrupt.
ஆண்டவரே முழு உலகம் கெட்டு போயிருந்தாலும்
I want to keep myself and my family pure.
என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் தூய்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே.
See, you have more control over your family than over the church.
நீங்கள் சபையின் மேல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டை காட்டிலும் உங்கள் குடும்பத்தின் மீது அதிகமாக நீங்கள் கட்டுப்பாடு வைத்துக்கொள்ளலாம்.
Your children are in your home.
ஏனென்றால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறார்கள்.
Your church people you see only one or 2-3 hours in a week.
உங்கள் சபை மக்களை வாரத்திற்கு 2-3 மணி நேரங்கள் தான் சந்திக்கிறீர்கள்.
But your children are in your home.
ஆனால் உங்கள் பிள்ளைகள் வீட்ல தான் இருக்கிறார்கள்.
Every day.
ஒவ்வொரு நாளும் இருக்கிறார்கள்.
Go to school, college, come back.
பள்ளிக்கு போகிறார்கள், கல்லூரிக்கு போகிறார்கள், மீண்டும் திரும்பி வருகிறார்கள்.
And when they go to school and college, they are mixing with all types of worldly people.
அவங்க கல்லூரி பள்ளிக்கு போகும்போது எல்லா விதமான உலக மக்களோடதிலே பழகுகிறார்கள்.
When they come back,
திரும்பி வரும்பொழுது
you have to purify them.
நீங்கள் அவர்களை சுத்திகரிக்க வேண்டியிருக்கிறது.
Like you tell your children to go and have a bath.
போய் குளியப்பா என்று சொல்கிறது போல
spiritually you have to give them a bath.
ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் தான் அவர்களுக்கு ஒரு குளியலை கொடுக்க வேண்டும்.
You know, just like little babies, the mothers have to bathe them every day.
சின்ன கை குழந்தைகளை தினந்தோறும் அம்மா குளிப்பாட்டுகிறார்கள்.
Even your son or daughter is 20 years old.
உங்கள் மகனோ மகளோ அவளுக்கு 20 வயதா இருந்தாலும் சரி,
they go to college and they come back filthy.
கல்லூரிக்கு போய்விட்டு திரும்பி வரும்பொழுது அசுத்தமாகி வருகிறார்கள்.
And many of them don't know how to bathe themselves spiritually.
ஆவிக்குரிய ரீதியில் அனைவருக்கும் எப்படி குளியல் போடுவது என்று தெரியவில்லை.
You as a father and mother,
தகப்பனாய் தாயாய் இருக்கிற நீங்கள்,
must give them a bath spiritually.
ஆவிக்குரிய குளியலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்.
Like Jesus washed the feet of his disciples, you have to wash the feet of your children spiritually.
இயேசு தம்முடைய சீஷருடைய பாதங்களை கழுவினது போல ஆவிக்குரிய விதத்திலே உங்களுடைய பிள்ளைகளை பாதங்களை நீங்கள் கழுவ வேண்டும்.
If you live in this world,
இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தால்,
supposing you are wearing chappals,
நீங்கள் செருப்பு போட்டுக்கொண்டு நடக்கிறீர்கள்,
not shoes but chappals,
நீங்கள் ஷூ போடவில்லை செருப்பு போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்,
and you walk down this dusty streets,
நீங்கள் தூசி படிந்த சாலையிலே நடக்கிறீர்கள்,
however careful you are, dust will come on your feet.
எவ்வளவுதான் கவனமாய் நீ நடந்தாலும் உன்னுடைய பாதத்திலே தூசி. ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்தாலே போதும் மண் ஒட்டிக்கொள்ளும்.
And like that I say,
இதுபோல நான் சொல்கிறேன்,
however careful you are, if you live in this world, one day some sin will come on you.
நீ எவ்வளவுதான் கவனமுள்ளவனாக இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் போதும் பாவம் உள்ளே வந்துவிடும்.
Some thought, some
சில எண்ணங்கள்,
something will come,
ஏதோ ஒன்று வந்துவிடும்.
And therefore we have to be very very careful.
ஆகவே நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
Lord, I want to cleanse myself.
ஆண்டவரே என்னை கழுவிக் கொள்கிறேன்.
I want to cleanse my family members.
என்னுடைய குடும்பத்தாரை ஆண்டவரே கழுவ வேண்டும்.
That they must always be pure every day.
ஒவ்வொரு நாளும் அவர்கள் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
We have a responsibility as fathers and mothers.
தகப்பனாய் தாயாய் இருக்கிற நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு உண்டு.
Don't be satisfied, oh, I cook food for them every day.
நான் தினமும் அவங்களுக்கு சமைச்சு போடுறேன்னு திருப்திப்பட வேண்டாம்.
The father says, I go to work and earn money to pay their school fees, college fees.
நான் வேலைக்கு போய் இவர்களுக்கு கல்லூரி கல்வி கட்டணத்தை நான் செலுத்துகிறேன், ஆகவே திருப்தியாக இருக்கேன்னு சொல்ல வேண்டாம்.
That is not enough.
அது போதுமானதல்ல.
The mind of Christ is,
கிறிஸ்துவின் சிந்தை,
keep your family pure.
உங்கள் குடும்பத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள்.
Like Noah.
நோவாவை போல.
And even if everybody in the world is going astray,
இந்த உலகத்துல எல்லாரும் வழிவிலகி போனாலும்,
be a testimony for Christ.
கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாய் இருந்து விடுங்கள்.
That is how the great godly men through the ages have been testimonies for Christ.
இப்படி தான் தேவ பக்தி உள்ளவர்கள் எவ்வளவோ காலங்களாக கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்ந்தார்கள்.
For example,
உதாரணமாக யோபு,
he was a testimony in his time.
தன்னுடைய காலத்திலே சாட்சியாய் வாழ்ந்தார்.
All the prophets,
எல்லா தீர்க்கதரிசிகளும்,
in the midst of all the false prophets, sometimes God will have one true prophet.
கள்ள தீர்க்கதரிசிகள் மத்தியிலே தேவன் ஒரு மெய்யான தீர்க்கதரிசி எழுப்பி இருந்திருப்பார்.
See, in Elijah's time,
எலியாவின் நாட்களிலே,
there were 850 false prophets.
850 கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள்.
One true prophet.
ஒரு மெய்யான தீர்க்கதரிசி.
It's like that today also.
இன்றைக்கும் அப்படித்தான்.
There are 850 false prophets in Christianity and there'll be one true prophet.
இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் 850 பொய் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அதிலே ஒரு மெய் தீர்க்கதரிசி இருக்கிறார்.
One true prophet who stands for righteousness.
நீதிக்கென்று நிற்கக்கூடிய ஒரு மெய்யான தீர்க்கதரிசி.
If God has placed you in some village or town, you are to be that true prophet for God.
உங்களுடைய கிராமத்திலே, உங்களுடைய பட்டணத்திலே தேவன் உங்களை வைத்திருந்தால் அந்த இடத்திலே நீங்கள் தான் தேவனுக்கென்ற மெய்யான சாட்சியாய் தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டும்.
There's another word that is spoken about Noah in Hebrews 11.
எபிரேயர் 11 அதிகாரத்திலே நோவாவை பற்றி பேசின இன்னொரு வசனம் உண்டு.
I believe we can learn something from that man.
இந்த மனிதனிடத்தில் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன்.
He says, it says in Hebrews 11.
எபிரேயர் 11 அதிகாரம்.
That when he prepared this ark to save his family, verse 7,
ஏழாம் வசனத்திலே நோவா தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கும் முடியாக பேழையை உண்டு பண்ணின பொழுது,
by that action he was condemning the world.
அந்த கிரியையினாலே, அந்த செயலினாலே உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறான்.
How do you condemn the world?
உலகத்தை எப்படி ஆக்கிரமிக்குள்ளாய் தீர்க்க முடியும்?
Not by words.
வார்த்தைகளினாலே அல்ல.
Oh, you are all sinners, you are all going to hell.
நீங்கள் எல்லாரும் பாவிகள், நீங்கள் எல்லாரும் நரகத்துக்கு போகிறீர்கள்.
That's not what it says here.
இங்கே அப்படி சொல்லவில்லை.
He condemned the world by concentrating on building the ark.
இந்த பேழையை கட்டுவதிலேயே தன்னுடைய மனதை செலுத்தி உலகத்தை ஆக்கிரமிக்குள்ளாய் தீர்க்கிறார்.
Until the time God told him that I am going to judge the world,
இந்த உலகத்தை நான் நியாயம் தீர்க்க போகிறேன் என்று சொல்லுகிற அந்த காலம் வரைக்கும்,
he was also like the others making a lot of money and buying property and all that.
இவரும் அதிகமாக பணம் சம்பாதிப்பதிலேயும் சொத்து வாங்குவதிலேயும் ஈடுபட்டிருந்தார்.
But when he was 480 years old,
ஆனா 490 ஆண்டுகள் ஆகும்பொழுது,
God said I am going to destroy the world.
நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன்.
You build an ark.
நீ ஒரு பேழையை கட்டு.
And Noah realized I have to pay for the ark from my pocket.
நான் இந்த பேழையை கட்டுகிற செலவுக்கு என்னுடைய பாக்கெட்ல இருந்து தான் செலவு செய்ய வேண்டும்.
Because those days there was no America to write reports to get money.
அந்த நாட்களில் அமெரிக்கா என்ற தேசமே இல்லை. இல்லாவிட்டால் அறிக்கைகளை அனுப்பி பணத்தை வாங்கி இருந்திருக்கலாம்.
Noah has to pay from his own pocket to build the ark.
நோவா தன்னுடைய சொந்த பாக்கெட்ல இருந்து தான் எடுத்து செலவு பண்ண வேண்டியிருந்தது.
So when God said build an ark,
பேழையை கட்டு என்று ஆண்டவர் சொன்னபொழுது,
He didn't say, Lord, where is the money?
அன்றே பணம் எங்கே என்று கேட்கவில்லை.
The Lord would have said, you sell all that property and get the money and build the ark.
அப்படி கேட்டிருந்தால் நீ அந்த சொத்தை வித்து மரத்தை எல்லாம் வாங்கி பேழையை கட்டு என்று சொல்லியிருப்பார்.
He didn't ask, he knew.
அவர் நோவாவுக்கு தெரியும், கேட்கவில்லை.
So when he heard God,
ஆகவே தேவனை கேட்ட பிறகு,
next day he advertises, I'm selling my property.
அடுத்த நாளை விளம்பரப்படுத்தி தன்னுடைய சொத்தை விற்றார்.
And people think he's off his head.
பைத்தியம் அடித்து
விட்டதா
நினைக்கிறார்கள். ஒரு கப்பலை கட்டுவதற்கு, இந்த வெறுமையான வறண்ட நிலத்திலே ஒரு கப்பலை கட்டுவதற்காகவா செலவழிக்கிறாய்? உள்ளே ஏதாவது நட்டு லூஸ் ஆகிவிட்டது.
That is what people said.
Ibadan janaga
now is preaching judgment.
Ippozhudhu nyaya theerpai kuduthu prasangikkirar.
He was not bothered what people said.
Janangal enna sonnaral adhai kuduthu kavalai padavillai.
How did he condemn the world?
Indha ulagathai eppadi aakkanaikkulai
theerthar? He condemned the world by spending his money to build the ark.
Peliyai kattuvadharku thannudaiya sonda panathai selavu seidhu ulagathai aakkanaikkulai
theerthar. He condemned the world by showing them my attitude to money is not the same as yours.
பணத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதை போல இல்லை என்று அவர் உலகத்தை ஆக்கணைக்குள்ள.
You fellows are buying property, I am building the ark.
நீங்கள் எல்லாம் சொத்தை வாங்கி குவிக்கிறீர்கள், நானும் கப்பலை கட்டுகிறேன்.
You are spending your time increasing your business, I am spending my time building the ark.
நீங்கள் உங்கள் தொழிலிலேயே நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள், நானும் பேழையை கட்டுவதிலே செலவு செய்து கொண்டிருக்கிறேன்.
Now today you have to condemn the world.
இன்றைக்கு நீங்கள் தான் உலகத்தை ஆக்கணைக்குள்ள.
How will you condemn the world?
நீங்கள் எப்படி உலகத்தை ஆக்கணைக்குள்ள
preaching, you are going to hell, you are going to hell, you are going to hell.
நீ நரகத்துக்கு போவாய், நீ நரகத்துக்கு போகிறாய் என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டா?
No.
இல்லவே இல்லை.
We are going to condemn the world by saying that we spend our time and money for different things than you fellows spend your time and money.
நீங்கள் உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் எதற்காக விரயமாக்குகிறீர்கள்? அதே காட்டில் வித்தியாசமான ஒரு காரியத்திற்காக நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் செலவு செய்கிறேன்.
We don't seek anything for ourselves.
எங்களுக்கு உங்களை நாம் தேடவில்லை.
We don't want honor, we don't want money, we don't want fame.
எங்களுக்கு புகழோ கனமோ பணமோ தேவையில்லை.
We want to build the church.
நாங்கள் சபையை கட்ட விரும்புகிறோம்.
Because Jesus has told us everything else is going to be destroyed.
மற்ற எல்லா காரியங்களும் அழிக்கப்பட போகிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
How many of you can say that people looking at your life in the world will say that you live for something different?
நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் எத்தனை பேர் நீங்கள் வித்தியாசமான காரியத்திற்காக வாழ்கிறீர்கள் என்று சொல்ல முடியும்?
That you don't live for the things they live for.
அவர்கள் எதற்காக வாழ்கிறார்கள் அதற்காக நீங்கள் வாழவில்லை என்று சொல்ல முடியுமா?
You live for the things of eternity.
நீங்கள் நித்தியத்தின் காரியத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியுமா?
For building the church.
நீங்கள் சபையை கட்டுகிறீர்கள்
என்று சொல்ல முடியுமா? For righteousness.
நீதியை பிரசங்கிப்பதிலே.
And your children are different from all those other children.
மற்றவர்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகள் வித்தியாசமானவர்களாக
இருக்கிறார்கள். Your girls dress modestly compared to all those worldly girls.
உலகத்தாருடைய பெண் பிள்ளைகளை பார்க்கும் உங்களுடைய பெண் பிள்ளைகள் வீட்டிலே தகுதியான ஆடையை அணிகிறார்களா?
That you as an older sister dress modestly to be a good example to the other younger girls.
கீழே உள்ள வயதிலே குறைந்த பெண்களுக்கு நல்ல மாதிரியாக நீங்கள் முதலாவது தகுதியான ஆடை அணிகிறீர்களா?
Be careful how you dress.
நீங்கள் ஆடை அணிவதிலேயே ஜாக்கிரதையாக
இருங்கள். Be careful what type of dress you wear.
எந்த விதமான ஆடையை வாங்கி உடுத்துகிறீர்கள் என்பதிலே கவனமாக இருங்கள்.
Good example to others.
அப்படியானால் நீங்கள் மற்றவர்களுக்கு நல்ல மாதிரியாக இருக்க முடியும்.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
When we talk about the mind of Christ,
கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது,
it comes down to our attitude to the things of this world.
இந்த உலகத்தினுடைய காரியங்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மையை குறித்து அது சுட்டி காண்பிக்கிறது.
What is your attitude to money?
பணத்தின் மீது என்ன மனப்பான்மை?
What is your attitude to all the things the people in the world are running after?
உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் எதன் பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அது குறித்து உங்களுடைய மனப்பான்மை என்ன?
What are you teaching your children?
உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை போதிக்கிறீர்கள்?
This is the mind of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை.
Our goal, as I said, is to become like Jesus Christ.
நான் சொன்னது போல நம்முடைய இலக்கு இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும்.
Like in a football game.
கால்பந்தாட்ட விளையாட்டிலே
you're going towards the goal
எல்லாரும் கோல் போடுவதற்காக பந்தை முன்னே அடித்துக் கொண்டு செலுத்துகிறார்கள்
becoming like Jesus Christ
லக்கி என்பது இயேசு கிறிஸ்துவைப் போல மாறுவது
to have my mind exactly like the mind of Christ
என்னுடைய சிந்தை இயேசு கிறிஸ்துவின் சிந்தையைப் போலவே மாற வேண்டும்
I'm kicking the ball here kicking the ball kicking the ball here and there but my goal is to become like Christ
நான் ஒருவேளை பந்தை இந்த பக்கம் உதைக்கலாம் அந்த பக்கம் உதைக்கலாம் ஆனால் என்னுடைய லக்கு எப்படியாவது இயேசு கிறிஸ்துவைப் போல மாற வேண்டும் என்ற கோல்
போடுவது every one of those 11 people
அந்த அணியில் இருக்கக்கூடிய 11 பேர்
wherever they kick the goal kick the ball
அவர்கள் பந்தை எங்கே உதைத்தாலும்
aim is to put the ball through that goal
அட நோக்கம் எல்லாம் இப்படியாவது கோல் போட வேண்டும்
and there are 11 people trying to stop that
அதை தடுத்து நிறுத்த முடியாத எதிரணியினர் 11 பேர் இருக்கிறார்கள்
we've got the devil and demons trying to stop us from reaching that goal
அந்த லக்கை அடைவதிலிருந்து நம்மை நிறுத்த முடியாக பிசாசுகளும் உலகமும் நமக்கு எதிராக வருகிறது
but we've got the holy spirit on our side
ஆனால் நம் பக்கமாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்
and we're going to go past all the demons
நாம் எல்லா பிசாசுகளையும் கடந்து போக போகிறோம்
and we're going to reach the goal
நாம் அந்த லக்கை அடைய போகிறோம்
and that goal is to have the total mind of Christ inside my mind
அந்த லக்கு என்னவென்றால் முழுமையாக கிறிஸ்துவின் சிந்தையை நம்மிலே கொண்டிருப்பது
so make that your goal this year
இந்த வருஷத்துல இதே உங்கள் லக்காய் வைத்துக் கொள்ளுங்கள்
you won't reach it by the end of the year
இந்த வருஷத்தின் முடிவிலேயே நீங்கள் அடைந்து விடுவீர்கள் சொல்லவில்லை
it take many years to have the full mind of Christ
கிறிஸ்துவின் முழு சிந்தையை கொண்டிருப்பதற்கு அநேக ஆண்டுகள் ஆகலாம்
we must always keep a goal in front of us
ஆனால் எப்பொழுதே லக்கை உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள்
I want to become like Jesus in my thinking
இயேசு கிறிஸ்துவைப் போலவே என்னுடைய சிந்தையில் மாற வேண்டும்
I want to think like Jesus about everything
ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் இயேசு சிந்தித்தது போல நான் சிந்திக்க வேண்டும்
when I do good to others I don't want any honor from them
மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது அவர்களுக்கு எனக்கு கனம்
or even thankfulness
நன்றி கூட எனக்கு வேண்டாம்
I do it as unto the Lord
நான் தேவனுக்கு என்று செய்கிறேன்
Lord give me more and more light in my life where I am not thinking like Jesus
ஆண்டவரே நான் இயேசு கிறிஸ்துவைப் போல சிந்திக்காத பகுதிகளில் எனக்கு அதிகமாக வெளிச்சத்தை தாரும்
God will give us light
தேவன் நமக்கு வெளிச்சத்தை தருவார்
and one day we will reach that goal
ஒரு நாளிலே நாம் அந்த இலக்கை அடைவோம்
that will be a wonderful day
அந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும்
when my thinking is exactly like the thinking of Jesus.
என்னுடைய சிந்திக்கும் காரியம் இயேசு கிறிஸ்து சிந்திப்பது போலவே மாறிவிடும்.
I am looking forward to that in my life.
அந்த நாளுக்காக என்னுடைய வாழ்க்கை நோக்கி பார்க்கிறேன்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us we pray to satisfy your heart's desire for us.
ஆண்டவரே, எங்களுக்கென்று நீர் உம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்க விருப்பங்களை நிறைவேற்ற முடியாய் எங்களுக்கு கிருபை செய்யும்.
We humbly ask in Jesus name.
தாழ்மையாய் இயேசு நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.